இயேசு குழந்தைக்கும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலம் முழுவதும் தேவனுடைய பெரிதான கிருபையில் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி அவருக்கு பிரியமாக நடப்பதற்கு அநேக வாய்ப்புகள் நம்ம கிருபையாக பெற்றிருக்கிறோம். சோ அதில் அநேகம் வெற்றிகள், அநேகம் தோல்விகள், சோ எல்லாமே இருந்திருக்கு. ஆனாலும் தேவன் நம்மேத மிகுந்த கிருபையும் அன்பும் இருக்கும் உள்ளவர்களாக இருந்து நம்முடைய தலையாக கர்த்தருக்குள் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். சோ இனிமேலும் வழி நடத்துவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு சோ நாளுடைய ஒரு ஆவிக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். ஆவிக்குரிய பாடம்னா பஸ்கா நாட்களில நமக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய சிந்தை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம பார்க்க போற ஒரு பாடம், அதாவது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு உறுதியான தீர்மானம், அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய மிக உறுதியான ஒரு தீர்மானம், அதை நம்ம கண்டிப்பா இன்னைக்கு செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. சோ இந்த ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கிற நாம சில விஷயங்கள் கொஞ்சம் மைண்ட்ல வைக்க வேண்டியது, அதாவது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அநேகமா புதிதாக வந்திருக்கிற சகோதரர்களுக்கு இந்த ஒரு அனுபவம் புதிதாக இருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். அதே சமயத்துல கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சில விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கும், கண்டிப்பாக நமக்கு புரியும். அது ஒரு ஆரம்ப நாட்களில், ஆரம்ப நாட்கள் சொல்ல போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, சோ இப்படி நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும் போது இதே நாள்ல பஸ்கா குறித்ததான தியானத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் நம்ம உணர்ந்திருந்தோமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருந்துச்சு, ஆனா அவ்வளவாக இல்ல, அது நம்ம கண்டிப்பா ஒப்புக்கொள்றோம். ஆனா இருந்துச்சு. இப்போ நம்ம எடுக்கிற அநேக அந்த முயற்சிகள் நம்ம எடுத்தது இல்லை, ஆனாலும் அந்த சிந்தையில தான் நம்ம இருந்தோம். ஆனா இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சோ அடுத்த ஒரு வருடம் நம்ம பார்க்கும் போது சோ இந்த நிலை மாறி தேவனுடைய கிருபையில சோ இந்த ஒரு தியானத்தினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து சோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பாக நாம் இந்த ஒரு தியான நாட்களில குறைஞ்சது 4 மாதம் எடுத்தாவது நம்ம இந்த ஒரு காரியத்தில் ஈடுபடணுங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டுச்சு கர்த்தருடைய வார்த்தையின் மூலம், அதாவது நம்முடைய 7வது தூதன் மூலமாக நம்ம உணர்த்தப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு சிந்தை மாத்திரம் போதாது, இந்த நாட்கள் அதாவது அந்த ஒரு நாட்கள்ல நம்ம பார்த்துட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆரம்ப கட்ட ஒரு காரியம் நம்ம அறிந்திருந்தோம். சோ எப்படின்னா பஸ்கானா எப்படி, சோ அதனுடைய நிழல் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அது எப்படி ஆசாரிக்கணும், சோ இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான விஷயங்கள் நம்ம அறிந்திருந்தோம். சோ அதுக்கடுத்த ஒரு வருஷம் வரும்போது அதுல இன்னும் உள்ள இருக்கிற அந்த ஆழமான அர்த்தம், சோ அந்த ரத்தத்துல, அந்த அப்பத்துல, இந்த திராட்சை ரசத்துல மறைந்திருக்கிற அந்த உன்னதமான ரகசியம் நம்ம வந்துட்டு புரிஞ்சிட்டோம். அப்ப அதுல நம்ம புரிஞ்சிட்டோம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கர்த்தருடைய பாடுகளில மிக முக்கியமான பாடுகள், அது நமக்கும் அந்த ஒரு பங்கு இருக்குது. சோ இந்த ஒரு காரியம் நம்ம நினைவு கூர்ந்தவர்களாக கடந்த நாட்கள்ல அதை செய்து முடித்தவர்களாக நிக்கணும். அப்படி ஒருவேளை இல்லைனா இனி வரும் நாட்களையாவது நம்ம அப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கிறது நமக்கு மிகவும் அவசியம். சோ இப்படிப்பட்ட கருத்துக்கள் நமக்கு அதிகமாக அங்க கொடுக்கப்பட்டுச்சு நம்ம வந்து பாக்குறோம். சோ தொடர்ந்து வரும்போது அது மாத்திரம் இல்ல, சோ மேலும் நம்மை நாம பரிசுத்தமாக்கி கொள்றது. சோ இப்படி நம்ம கடந்து வந்து சோ இந்த ஒரு வருஷத்தை நம்ம பார்க்கும் போது சோ இந்த காலத்துல நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையினுடைய அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக நம்ம உணர்றோம். ஏன் பார்க்கும் போது, ஏன் இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு ஒவ்வொரு வருடம் கடந்து போகும் போது இருக்குது, சோ இது நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் பார்க்கணும், என்ன காரணம், ஏன் இந்த ஒரு அந்த ஒரு மாற்றம், அதாவது ஒவ்வொரு வருடம் நம்ம கடந்து போகும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தையினுடைய தன்மை அது மாற்றமாயிட்டே இருக்கு. சோ அப்போ நம்ம சில விஷயங்கள் முக்கியமாக உணர வேண்டியது இருக்குது. உணர்றதோடு மாத்திரம்ல சில அந்த மாதிரி உணர்ந்த விஷயங்கள்ல ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். சோ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா 7வது தூதன் இதை குறிச்சு சில வரிகள் எழுதுறாரு. அந்த வரிகள் மாத்திரம் நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதாவது இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாதாங்கங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலத்துல இருக்கிறோம். அது முதல்ல நம்ம உணரணும். குறிப்பாக பார்க்கும் போது இந்த பஸ்கா நாள்ல சொன்ன மிகப்பெரிய ஒரு ஆபத்து நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கடந்த ஒரு வருடத்துல இதை பற்றின பாடம் நமக்கு அதிகமா இருந்துச்சு. சோ எப்படின்னா இந்த பஸ்கா நாட்டில் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய சோதனைகள் அனுமதிக்கப்படுது, இதை நம்ம மறக்கவே வேண்டாம். சோ அப்படிங்கிற ஒரு வகையில அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்துட்டு அந்த அனுபவங்கள்லாம் தேவன் கொடுத்திருந்தார். அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட அனுபவங்கள்ல அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் இங்க என்ன உணர்றோம்னா, சோ நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம். சோ அது நம்ம முதல்ல உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த ஆபத்து காலத்துல இல்லையா அப்படின்னு பார்க்கும் போது இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த ஒரு ஆபத்து காலத்தினுடைய பகுதி முன்பு இருந்தது போல இல்லை. சோ மிகவும் விசேஷமான ஒரு ஆபத்து காலத்துல நம்ம இருந்துட்டு இருந்தோம். கடந்த ஒரு வருடத்துல நம்ம தியானித்த அந்த பகுதிகள்லாம் பார்க்கும் போது நமக்கு இருந்த சோதனையினுடைய தன்மை எப்படி இருந்துச்சுன்னா, நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்கள் மத்தியில அல்லது குடும்பத்தின் மத்தியில இப்படிப்பட்ட வகையில தான் நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் அங்க அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல நம்ம உறுதி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு பார்க்கும் போது இந்த சோதனையுடைய தன்மை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சோ இதை நம்ம கண்டிப்பாக உணரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது நம்முடைய மூத்த சகோதரர்களுடைய ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை இதுவா தான் இருக்கு. சோ இது நம்ம ஒரு மிகுந்த ஒரு ஆபத்து காலம். சோ இந்த ஆபத்து காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ எப்படி பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சோதனையினுடைய தன்மை வேற மாதிரி. சோ கடந்த காலத்துல நாம் சந்தித்த அனுபவங்கள் மாதிரி இல்லை. சோ கடந்த காலம் சொல்லும் போது அது நம்ம முன்னரே சொல்லிட்டோம், நம்முடைய தனிப்பட்ட முறையில குடும்ப சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான, சோ இந்த வகையில நமக்கு சோதனைகள் இருந்துச்சு, அந்த அனுபவங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும் போது அந்த அனுபவம் அப்படி இல்லை. அந்த அனுபவத்தினுடைய தன்மை அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கு. சோ இது குறிச்சு ஏழாம் தூதன் அங்க ஒரு சோதனை காலம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் அங்க எழுதும் போது சொல்றாரு, 59:81 ரீப்ரின்ஸ் பேச்சு. சோ அங்க இந்த ஒரு சோதனை காலம் அல்லது இந்த ஒரு ஆபத்து காலம் அது உலகத்தின் மேல இன்னைக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். சோ உலகத்தின் மேல மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வேத மாணவர்களாக நாம் இருக்கும் போது அதனுடைய பார்வை இருக்குது. ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு பார்வை நமக்கு அவசியமா இருக்குது. சபை மேல அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மாபெரும் ஆபத்து காலம். சோ இந்த ஆபத்து காலத்தை நம்ம சரியாக உணரும் போதுதான் நிச்சயமாக இதை நம்ம கடந்து போக முடியும். கண்டிப்பா இதை நம்ம கடந்து போவோம். தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். நம்ம உறுதியாக இதுல விசுவாசம் வைக்கிறோம். இப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் அந்த ஆபத்து காலம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. சோ அங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் போது நம்ம முன்னாடி இருக்கும் போது தனிப்பட்ட நபர்களாக இந்த சோதனைக்குள்ள இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில நமக்கு அந்த மாதிரி, நம்ம குடும்பத்தின் மத்தியில நமக்கு சோதனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தது போகும் போது அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதுதான் அங்க சோதனையாக அனுமதிக்கப்பட்டிருந்தது, ஆபத்து காலமாக இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே இந்த நிலை அப்படியே மாறிடுக்குது. சோ அதை கண்டிப்பா நம்ம உணர்றோமோ. இப்போ ஒருவேளை புதிதாக இருக்கிற சகோதரர்களுக்கு சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க சகோதரர் சொல்றத நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்றோம். ஒருவேளை இருக்கலாம், குடும்பத்தின் மத்தியில கூட இருக்கலாம், அதே சமயத்துல இப்ப நம்ம சொல்ல போற விஷயத்துல கூட இருக்கலாம். அப்ப இந்த நிலை மாறி இப்ப தனித்தனியாக இந்த ஆபத்து காலத்துல இருந்த நாம் இப்போ அந்த நிலை மாறி குழுவாக, ஒரு ஒரு குழுவாக, சோ இப்போ ஒரு கூட்டமாக இந்த ஆபத்தினுடைய தன்மை அங்க மாறி இருக்கிறத நம்ம வந்து உணர்றோம். அப்ப இப்ப தனிப்பட்ட முறையில நாம் அனுபவித்த அந்த ஒரு ஆபத்து காலம் நீங்கி இப்ப ஒரு குழுவாக இருக்கும் போது நமக்கு இந்த ஆபத்து காலம் அங்க இருக்கிறத நம்ம உறுதியா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா இது நம்ம எப்படி சொல்லலாம் கொஞ்சம் இந்த பாடம் முடியும் போது நமக்கு புரியும் அந்த விஷயம். அப்ப குழுவாக எப்படி நமக்கு இந்த ஒரு ஆபத்து காலம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. சோ நமக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டினுடைய சில விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். செபனியா தீர்க்கதரிசில வாசிக்கும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி நமக்கு சொல்ற, ஜாதிகளை கூட்டவும் இல்லையா. அது ஒரு வசன பகுதி நம்ம வாசிக்கும் போது அங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அதே சமயத்துல அவருடைய பரிசுத்தவான்களையும் அவர் கூட்டி சேர்க்கிற காலம். சோ நம்முடைய கர்த்தர் பிரசன்னம் ஆகி இருக்கிற இந்த ஒரு காலம். அப்ப கூட்டி சேர்க்கனுடைய நோக்கமே அங்க பார்க்கும் போது அங்க என்னதான் பண்றார், ஒரு அக்னி அங்க அனுமதிக்கப்படுகிறத நம்ம உணர்றோம். அது உலகத்தின் மீது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தவான்கள் எங்க எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலையும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி அனுமதிக்கப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த ஒரு அக்னி அது கண்டிப்பா முன்னோரு காலத்துல நம்ம பார்க்கும் போது தனிப்பட்ட விதத்துல இருந்துச்சு, ஆனா இனிமேலும் அது தனிப்பட்ட விதத்துல இருக்கும். ஆனா அதுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்துல ஒரு குழுவாக இப்போது நாம் அதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். சோ குழுவாக சொல்லும் போது இப்ப எப்படி ஒரு எக்லீசியாவாக ஒரு குடும்பமாக, அதாவது ஒரு தெய்வீக குடும்பத்தில் இருக்கிற அங்கங்களாக சேர்ந்துட்டு இந்த ஒரு காலத்தை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. இப்ப ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில அல்ல, இது ஒரு குழுவாக சேர்ந்து தான் இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு ஆபத்து காலம் அது தனிப்பட்ட முறையில வருகிறது இல்லை, அது ஒரு குழுவாக சொல்லும் போது ஒட்டுமொத்த எக்லீஷாவாக. சோ அங்கத்தான் வந்து இந்த ஒரு ஆபத்து காலம் அங்க இருக்குது. சோ இது தனிப்பட்ட முறையில நம்ம நிச்சயமா சந்தித்து இதை ஜெயிக்க முடியாது. ஒரு குழுவாக இருந்து தான் இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போகணும். அப்ப ஆபத்து காலம் சொல்லும் போது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா உணரணும். சோ இந்த ஆபத்து காலம் அப்படி பார்க்கும் போது இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். இப்போ ஒரு ராணுவ வீரனை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆபத்து காலம் எப்படி இருக்கும் சொல்லும் போது அவங்க பாட்டில் நின்று இருக்கும் போது அந்த உணர்வு அவங்களுக்கு வரும் இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த உணர்வுக்குள்ள அவங்க இருப்பாங்க. அந்த ஒரு பெரிய ஆபத்து காலம் அவங்க உணர்வாங்க, அந்த நேரம் அவங்க உணர்வாங்க. சோ இப்ப கூட நம்ம இந்த ஒரு உணர்வுக்குள்ள இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம வெற்றி கொள்ளணும்னா என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது எந்த மாதிரியான உறுதியை நாம எடுக்கலாம், அது ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு உறுதி நம்ம எடுக்கணும்னா, நம்ம இங்க ரட்சிக்கப்படணும்னா ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போகணும். சோ இது நம்ம ஒரு வார்த்தையில எப்படி சொல்லணும்னா, சில நேரத்துல சில தேசங்கள்ல இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. எப்படின்னா போர்க்கால அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஜப்பான்ல இப்ப சுனாமி வந்துச்சு. அப்ப சுனாமி வந்த போது அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்ற வார்த்தை என்னன்னா, யாரும் சோர்ந்து போக வேண்டாம், இப்ப நாம போர்க்கால அடிப்படையில் இந்த விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளலாம், நம்ம நிச்சயமா இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்துடலாம், கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனாலும் மீண்டலாம். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வாஞ்சை, உறுதி அவங்க கொள்றாங்க. சோ இது ஒரு போர்க்கால அந்த ஒரு நடவடிக்கை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னு என்ன இருக்கும்னா, இது தள்ளி போட வேண்டிய விஷயம் அல்ல, அல்லது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்க்கலாம் விட்டு வைக்கிற காலமே அல்ல. சோ இதை உடனடியாக நாம் எதிர்கொண்டு அதை வெற்றி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் நம்ம போராடினா இது நிச்சயமாக வெற்றி காணவே முடியாது. சோ தொடர்ந்து ஒரு ஒரு குழுவாக ஒரு குடும்பமாகத்தான் இந்த ஒரு ஆபத்து காலத்தை நாம் கடந்து போக முடியும். சபை இந்த ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு உறுதியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். அதே சமயத்துல அந்த நடவடிக்கைகள் ரொம்ப துரிதமாக இருக்கணும். துரிதமாக மாத்திரமல்ல, சோர்ந்து போகாமல் இதுல எப்படி நாம் வெற்றி காண முடியும் அப்படின்ற ஒரு மாபெரும் உறுதியோடு இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரிகளே, இந்த ஒரு ஆபத்து காலத்தை பத்திட்டு அங்க ஏழாம் தூதன் சொல்லும் போது அதே பகுதியில இந்த ஒரு ஆபத்து காலத்துல இருக்கிற போராட்டங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும் சொல்ற. மூர்க்கத்தனமா தெரியுது இல்லையா, ரொம்ப முரட்டத்தனமாக அது இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, சோ இன்னும் கூட இந்த ஒரு போராட்டம் பத்தி சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு பகைமையான ஒரு போராட்டம் சொல்றாரு, மூர்க்கமான அதே சமயத்தில் ஒரு பகைமையான ஒரு போராட்டங்கள். சோ அப்படித்தான் நம்ம இனிமேல் அது அனுமதிக்கப்பட இருக்கிறோம். கண்டிப்பா தேவன் அப்படித்தான் நமக்கு அங்க அனுமதி கொடுத்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த அனுமதி இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிறத நம்ம உணர்றோம். சோ அந்த ஒரு ஆபத்து காலம் நம்ம மத்தியில இருக்கிறத நம்ம உணர்றோம். கண்டிப்பாக நாம ஒரு குடும்பமாக இந்த ஒரு ஆபத்து காலத்தை உறுதியோடு நாம இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக இதுல நம்ம பின் வாங்க முடியாது, இதுல நாம் உறுதியாக போராடி ஜெயித்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சூழ்நிலையில நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நாம் எடுக்கிற ஒவ்வொரு உறுதியான முடிவுகளும் மிக திறமையுடன் அதே சமயத்துல எச்சரிப்போடு அங்க செயல்பட்டு நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ இது நடக்கணும்னா நிச்சயமா ஒரு மிக சிறந்த ஒரு அனுபவங்களுக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்குது. அது மாத்திரமல்ல, இதுக்கு சில பயிற்சிகள் கூட அவசியமாக இருக்குது. இந்த ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போறதுக்கு மிகச்சிறந்த ஒரு அனுபவம் அதே சமயத்துல அங்க பயிற்சி கூட தேவைப்படுகிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பாக்குறோம், நம்ம சொல்லிட்டோம் ஒரு ஆபத்து காலம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு குடும்பமாக இருக்கும் போது இந்த ஒரு ஆபத்து காலம் நமக்கு இருக்கிறத நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த ஆபத்து காலம் என்ன, சோ இந்த ஆபத்து காலம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அல்லது எதை மையமாக வச்சுட்டு இந்த ஒரு ஆபத்து காலம் இருக்குது? ஏன்னா எது எதை எடுத்துட்டாலும் கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு மையம் இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மையம் இருக்கும். அப்போ இந்த ஆபத்து காலம் நம்ம இன்னைக்கு கடக்க வேண்டியவர்களாக இருக்கும்னா அந்த ஆபத்தினுடைய மையம் என்ன, சோ அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு ஆபத்து காலம் சொல்லும் போது நம்ம ஒரு வேளை நினைக்கலாம் இந்த ஒரு சபை ஒழுங்கு பத்திட்டு அல்லது ஒரு உபதேசம் பத்திட்டு, கண்டிப்பாக அது இல்ல. தேவனுடைய கிருபையில அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு தெளிவான உபதேசத்துக்குள்ள இன்னைக்கு நாம் எல்லாரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். சோ அது அவருடைய ஈவு, நாம் அதுல கரைப்படாமல் இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி இருக்கும்போது வேற எந்த மாதிரியான ஆபத்து காலம் இன்னைக்கு இருக்குது பார்க்கும்போது, சாத்தான் நம்ம ஏற்கனவே அநேக வார்த்தைகள் படிச்சிருக்கிறோம். சாத்தான் சாதாரணமான ஆள இல்லை நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஞானியாக கூட இருக்கிறான் நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சனங்களை எந்த விதத்துல கவிழ்க்கலாம், அவங்களை எந்த விதத்துல இடறி போக பண்ணலாம், அல்லது எந்த விதத்துல அவங்களை வழி விலக செய்யலாம், வஞ்சனைக்குள்ள கொண்டு போலாம். சோ இதுதான் அவனுடைய தினந்தோறும் இருக்கிற சிந்தையாக இருக்குது. சோ இப்படி இருக்கும் போது அவனுடைய வஞ்சனைகள் அல்லது அவனுடைய அந்த திட்டங்கள் நாம் அறியாதது இல்ல. அங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றார். அப்ப நம்ம கண்டிப்பா அறிந்திருக்கிறோம், ஆனாலும் அதை உறுதிப்பட அறிந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை கூட அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆபத்து காலம் அது என்ன ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட ஒழுங்கு பத்தி கூட இல்ல, மாறாக தனிப்பட்ட பலவீனங்கள் பற்றி. சோ தனிப்பட்ட இந்த பலவீனங்கள் அடிப்படையில தான் இந்த ஒரு மாபெரும் ஆபத்து காலம் இப்ப நெருங்கி வருகிறது பாக்குறோம். சோ இந்த ஒரு ஆபத்து காலம் அதாவது இந்த தனிப்பட்ட முறையில வரக்கூடிய அதாவது இந்த பலவீனங்கள் அடிப்படையில வரக்கூடிய இது ஒரு ஆபத்து காலம் நம்ம பார்க்கும் போது இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். சோ அங்க அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கோம். இதுதான் ரொம்ப ஹை, அங்க ரொம்ப உயர்வு, இதுதான் கடைசி, அந்த மாதிரி லெவல்ல அங்க நமக்கு அனுமதிக்கப்படல. ஆனா ஒரு மிகப்பெரிய ஆபத்து காலத்தினுடைய ஒரு ஆரம்பம் இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்முடைய தனிப்பட்ட அந்த பலவீனங்கள் அடிப்படையில வரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம் சகோதர சகோதரிகளே. சோ இது சொல்லும் போது சகோதரர் இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா, நாம் இன்னைக்கு வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு கிடைக்க நம்ம பாக்குறோம், ஒன்னா வாழ்வு இல்லைனா சாவு. சோ இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணு நிச்சயமாக நமக்கு சம்பவிக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போராட்டம் அப்ப நம்ம இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த போராட்டம் எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு உறுதியோடு இப்ப நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதனுடைய தன்மை வாழ்வா சாவா. சோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, எப்படி இது வருது சேர்ந்து பார்க்கும் போது, இப்போ நம்ம ஏற்கனவே சில தேவனுடைய வார்த்தைகள் கேட்டிருக்கிறோம். முக்கியமாக பார்க்கும் போது இன்னைக்கு சாத்தான் தேவன் இடத்துல அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டா நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா. சோ நம்மளை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய அனுமதியை வாங்கிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா கடந்த நாட்களில் இந்த அனுமதியினுடைய தன்மை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அந்த தன்மை, அதனுடைய ரூபம் வேற மாதிரி இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். சோ இது ஏன் பார்க்கும் போது தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த காலங்கள்லாம் கடந்து இப்போ அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போறதுக்கு ஒரு மாபெரும் தகுதி தேவன்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக தேவனுக்கு இந்த வகையில நாம் உள்ளத்தின் ஆழத்துல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் கண்டிப்பாக அநேகம் பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு ஆபத்து காலம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய அடுத்த ஒரு உன்னதமான நிலைக்கு, அடுத்த ஒரு ப்ரொமோஷனுக்கு தேவன் நம்மளை அங்க ரெடி பண்றதுக்கு அவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய கரங்களில நாம் ஒரு பாத்திரமாக அங்க அவருடைய பார்வையில நம்ம இருக்கிறவளாக இருக்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு கிருபை நம்ம வாங்கிட்டுக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆபத்து காலத்தை குறிச்சிட்டு நம்ம சோர்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதனுடைய தன்மையினுடைய அந்த ஒரு ஆழத்தை புரிந்த ஜனங்களாக இதை நாம் ஒரு தெய்வீக குடும்பமாக இருந்து கடந்து போக வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, என்ன மாதிரியான இந்த ஒரு ஆபத்து காலம் நம்ம சொல்லிட்டோம். தனிப்பட்ட முறையில வரக்கூடிய பலவீனங்கள் அடிப்படையில இந்த ஒரு ஆபத்து காலம் இப்ப நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. எப்படி தனிப்பட்ட பலவீனங்கள் சொல்லும் போது இது எப்படி இருக்கும், எந்த வகையில அது இருக்குது? ஏன்னா இது பார்க்கும் போது இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில திவ்ய கட்டளைகள் இருக்குது. கண்டிப்பா அந்த திவ்ய கட்டளைகளை நம்ம கை கொண்டு ஆக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். அதே போல சில நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அந்த திவ்ய கட்டளைக்குள்ள வரதில்லை. ஏன்னா அந்த திவ்ய கட்டளைக்கு வச்சுட்டு தேவன் நம்மளை பார்த்திருந்தாருன்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் உட்காரவே முடியாது நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு பலவீனங்கள் அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலம் நமக்கு இருக்குது பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூறாத படிக்கும். சோ ஒரு வசனம் படிக்கலாம் நம்ம, ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த வசனங்கள் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்கும் போது இந்த ஒரு பலவீனம் அங்க அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்ற அந்த ஒரு பலவீனம் அது எதனுடைய அடிப்படையை சொல்லும் போது அது தனிப்பட்ட ஒருத்தருடைய அந்த குணலட்சணத்தினுடைய அடிப்படையில அங்க இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் போது அந்த 2 வசனம் மாத்திரம் நீங்க மறுபடியும் பாசிக்கலாம். அந்த முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி, பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இந்த ஒரு பகுதியை பத்திட்டாங்க நம்ம இன்னொரு முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு. சபை அங்க இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டிருக்கிற விதம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ அந்த அழைக்கப்பட்ட விதம் பார்க்கும் போது அநேக அந்த மாறுபட்ட சூழ்நிலைகளில இருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் இல்ல, மாறுபட்ட சூழ்நிலைகள் இருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது இங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நாம இருக்கிறோம்னா அந்த மாறுபட்ட குணலட்சணங்களை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். சோ இந்த மாறுபட்ட குணலட்சணங்களை உடைய ஜனங்களாக நம்ம இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நம்ம இடத்துல அந்த ஒரு ஏற்ற தாழ்வுகள், சோ ஏற்ற தாழ்வுகள் அந்த வளர்ச்சி நிலைகள் இல்ல, அது ஏற்ற தாழ்வுகள் இருக்கு. சோ இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா பலம் உள்ளவர்கள், இன்னொன்னு பலவீனர்கள். சோ ரெண்டு வகையை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விஷயம். அப்ப பலம் உள்ளவர்கள் சொல்லும் போது சத்தியத்துல அந்த அன்புல நல்ல ஊன்ற கட்டப்பட்டவர்களாக அங்க அந்த சத்தியத்தினுடைய ஆவியில நிலைத்து நிற்கிற ஜனங்களாக அங்க இருக்கிறவங்க. அதே சமயத்துல இன்னொரு வகுப்பார் பலவீனர்கள் கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த பலவீனர்கள் வகுப்பார் கூட நம்ம பார்க்கும் போது நிச்சயமா அவங்க கூட இதுக்கு ஆப்போசிட்டா இல்ல, அதாவது இந்த விஷயத்திற்கு எதிர்மறையாக இல்ல. அப்படி பார்க்கும் போது இவங்களிடத்துல எந்த மாதிரியான சிந்தை அல்லது எந்த மாதிரியே நோக்கம் இருக்குதோ, சோ அதே நோக்கம் இந்த பலவீனமான ஜனங்கள்கிட்டே இருக்கும், பலவீனர்களாக இருக்கிறவங்க கிட்டே இருக்கும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, அந்த பலவீனத்தை எதிர்த்து அவங்க மேற்கொள்ள முடியறதில்ல. அதுதான் நாங்க வந்து பாக்கிறோம். சோ இப்படி இருக்கும் போது இப்ப இந்த பலவீனம் பலமா இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அங்க கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பலவீனமா இருக்கிற அந்த சகோதரர்களை நீங்க என்ன பண்ணுங்க, சகோதரிகளை தாங்குங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ தாங்குங்கள் அப்படின்ற அந்த விஷயத்துல என்ன மறைஞ்சிருக்குதுன்னு சொல்லும் போது அதுல அன்பு கூறுற விஷயம் இருக்குது. சோ அன்பு கூறுற அதுதான் அங்க ரொம்ப முக்கியமா, அதனுடைய ஆழமான விஷயம் நம்ம பார்க்கும் போது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் நம்ம எண்ணுகிறது போல மற்றவர்களையும் எண்ணணுங்கிற அந்த ஒரு மாத்திரம் அந்த ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சோ இது என்ன விஷயம் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்முடைய இந்த ஓட்டத்தினுடைய ஆணி வேர் நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பா இந்த சிந்தை இல்லாமல் நம்ம யாரும் ஓடவே முடியாது. ஒருவர் நம்ம வந்துட்டு அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ இந்த ஆணி வேர் தான் சாத்தானுடைய பார்வையில் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாத படைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ள அல்லது பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விடுறது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே சிந்தை இருக்குது, நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிற நோக்கம் ஒண்ணுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இதுல அசைக்க முடியாத போது அந்த சாத்தானே எடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, சோ கிளைகள் வெட்டுறதில்ல அங்க ஆணிவர். ஏன்னா இன்னைக்கு கிளை வெட்டுற காலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சாத்தானுடைய அந்த அழிவு கூட சமீபமாயிடுச்சு. அப்ப அவனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னா, அந்த ஆணிவர் இன்னைக்கு நம்முடைய இந்த ஓட்டத்தினுடைய ஆணிவர். சோ இதுதான் அவனுடைய பார்வையில் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாதபடி, சோ அன்பு சொன்ன போது அந்த உள்ளான அன்பு கூறாதபடி, அந்த தெய்வீக அன்பு இல்லாத படிக்கு இன்னும் சொல்லும் போது நாம் ஒருவரின் பலவீனங்களை ஒருவர் தாங்க கூடாத படிக்கு அங்க மாறுபட்ட அந்த கருத்துக்களை உருவாக்குறது அல்லது அந்த சபை சனங்கள் மத்தியில ஒரு வஞ்சனையை உருவாக்குறது அவனுடைய மாபெரும் நோக்கமாக இன்னைக்கு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து ஒரு அடிப்படையத்தை நம்ம பாக்குறோம். இந்த மிகப்பெரிய ஆபத்து காலத்தினுடைய ஒரு அடிப்படை தான் இந்த விஷயங்கள் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து நம்ம நிச்சயமாக விடுபட வேண்டிய மாபெரும் கட்டாயத்துல நம்ம எங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள் சிலது நம்ம நிழல்ல பார்த்தோம்னா, இது மாதிரியான ஒரு ஆபத்து காலம் அங்க வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. சோ அது எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும் போது, ஒரு சில நேரத்துல அவங்க இந்த மாதிரியான ஆபத்து காலத்துல ஜெயிச்சாங்க, ஒரு சில நேரத்துல இப்படிப்பட்ட ஆபத்து காலத்துல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அந்த தோல்வி சாதாரணமான தோல்வி இல்லை, அவ்வளவு பெரிய தோல்வி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அந்த ஜெயிச்சுட்ட அந்த சமயங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா, அங்க மிக ஒரு உன்னதமான வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு ஆபத்து காலத்தை அவங்க ஜெயிக்கிறதுக்கு அல்லது கடந்து போகிறதுக்கு ஒரு குழுவா அவங்க இருந்திருக்கிறாங்க, ஒரு குழுவாக செயல்பட்டிருக்கிறாங்க. சோ எப்படி சொல்லும் போது, பக்கத்துல பக்கத்துல இல்ல, மாறாக அவங்களை வழி நடத்துகிற அந்த ஜனங்கள் கீழே அவங்க இருந்துட்டு ஒரு குழுவாக இருந்திருக்கிறாங்க. அந்த கட்டளைக்கு கீழ்படைஞ்சு அவங்க ஒரு குழுவாக அங்க இருந்திருக்கிறாங்க. சோ அது எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய கரம் அவங்க மேல இருக்குது, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. சோ அந்த ஒரு தலைமையின் கீழே சொல்ல போது, இன்னைக்கு நாம கூட இந்த ஒரு ஆபத்து காலத்துல இருக்கிறோம், நிச்சயமாக இதை நாம் எதிர்கொள்ளணும்னா நம்மளுடைய தலைமையின் கீழ இல்ல, மாறாக நம்முடைய தலை கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தலைமையின் கீழே நாம் ஒரு குழுவாக இணைந்து அவருடைய வார்த்தைகளை நாம் மனசுல வச்சுட்டு செயல்படும் போது நிச்சயமா இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போறோம். சோ அவர்கிட்ட இருந்த கட்டளை வரும்போது அந்த கட்டளையை நம்ம வாங்கிட்டு அந்த கட்டளைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படும் போது நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா இது உதாரணமா சொல்லணும்னா, இப்ப ராணுவத்துல நம்ம பார்க்கும் போது அவங்கள் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு முடிவு எடுத்து ஒரு வீரன் அங்க செயல்பட மாட்டார். அவங்களுக்கு கட்டளை எங்கிருந்து வரும், தலைமையிலிருந்து வரும். அந்த தலைமை டைரக்டா ஒரு சோல்ஜருக்கு போறதில்ல, அங்க அங்க நிறைய பதவியில் இருக்கிறாங்க, அந்த பொறுப்புல இருக்கிறாங்க, அந்த கமாண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சார் இவங்க கிட்ட அந்த கட்டளை வெளிப்படும், அந்த கட்டளை அப்படியே அவங்க டூப்ளிகேட் பண்ணா சார் ரொம்ப முக்கியம். இதுல கொஞ்சம் ஏதாவது ட்ரபிள் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனை அவங்களுக்கு நேரிடும். அப்ப அந்த தலைமையின் கீழ், அந்த தலைமையின் சொல்லும் போது அங்க மேல இருந்து வரும்போது சார் நமக்கு அதே போல ஆவிப்பிரவேசல பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து சோ இந்த மாதிரியான ஆபத்து காலத்துல நிறைய சிக்னல்ஸ் அங்க வந்துகிட்டே இருக்கு, நிறைய சிக்னல்ஸ் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார். சோ இந்த கட்டளைகள் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அந்த ராணுவ வீரர்களுக்கு அந்த கொடுக்கப்படுகிற கட்டளை அங்க வெளிப்படையா இருக்காது, பகிரங்கமா இருக்காது. சோ அந்த சமைக்கை அவங்க மாத்திரம் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு நாம் உண்மையாக அவருடைய தலைமையின் கீழ் இருக்கும் போது அந்த சமைக்கை நமக்கு புரியும், அந்த சமைக்கினுடைய தன்மையை நாம் அறிய முடியும் சகோதர சகோதரிகளே. சோ அதை அறிந்த ஜனங்களாக இருக்கும் போதுதான் இந்த ஒரு ஆபத்து காலத்தை நாம் கடந்து போக முடியும் நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் நம்ம வசனம் இருக்குது, அந்த வசனம் நம்ம படிக்க வேண்டாம், இதெல்லாமே நமக்கு இணை வசனங்கள் தெரிந்த ஒரு விஷயங்கள் தான், நம்ம புதிதான விஷயங்கள் எதுவும் பேசுறது இல்ல. சோ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே நம்ம இன்னும் மிகப்பெரிய இந்த ஒரு ஆபத்து காலத்துல மிகப்பெரிய ஒரு சவால்கள் கூட நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. சோ ஆபத்து காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், அதை கடந்து போகும் போது ரொம்ப எளிமையா கடந்து போக முடியாது, சவால்கள் நிறைய இருக்கும். ஒரு ஆபத்து காலம் கடந்து போகும் போது சாதாரணமா கடக்க முடியுமா? முடியவே முடியாது, மிகப்பெரிய சவால்கள்ல நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ இப்படி இருக்கும் போது இப்ப நம்மில் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாத படிக்கு இப்ப எப்படிப்பட்ட சவால்களை நம்ம சந்திக்க வேண்டிய, இப்ப நம்ம ஒருவர் மேல ஒருவர் அன்பு கூறுறதுக்கு நம்ம மனசு இருக்குது, ஆனா மிகப்பெரிய சவால்கள் நம்ம முன்னாடி இருக்குது. அந்த சவாலை நம்ம எதிர்கொண்டு அதை கடந்து போக வேண்டும், அப்பதான் அந்த ஒரு உலான அன்பு நம்ம செலுத்த முடியும் நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு? சாத்தான் நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த மாபெரும் சவால்கள் என்ன? சோ இந்த சவால்கள் அவனுடைய தன்மை அது எப்படி இருக்குது பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அங்க சகோதரர் நம்ம கொடுக்கிறார். என்னன்னு சொல்லும் போது இது நம்முடைய செயல் வடிவுல வரக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய சவால் இல்ல சகோதர சகோதரிகளே, மாறாக நம்முடைய சிந்தையில அல்லது நம்முடைய உணர்வுகளில நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால்களாக இருக்குது. சோ இது கூட அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது அங்க சபைகளுக்கு நிருபங்கள் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா உங்களுக்குள்ள பகைமை இருக்குது அப்படி சொல்றது இல்ல. அவர் எப்படி சொல்றாருன்னா பகைமை உணர்வு இருக்குது சொல்றாரு. சில இடத்துல வெறுப்பு இல்ல, வெறுப்பு சம்பந்தமான உணர்வுகள் அங்க இருக்குது சொல்றாரு. சரி என்ன விஷயம் இது? என்ன பார்க்கும் போது நாம் நேரடியாக ஒரு பகைமையோ அல்லது வெறுப்போ செலுத்துறதுக்கு நம்மால முடியாது. ஏன்? நம்ம எல்லாருக்கும் யாருடைய வித்து இருக்கு? நம்ம அப்பாவுடைய வித்து இருக்கு, சாதாரண வித்து இல்ல அது. சோ அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா நம்மளால அந்த பகைமை செலுத்த முடியாது நேரடியா, அந்த வெறுப்பை நேரடியாக காட்ட முடியாது. ஆனா இங்க எப்படி அந்த ஒரு வேலை நடக்குதுன்னா சிந்தை அந்த உணர்வுக்குள்ள, சோ அந்த உணர்வுக்குள்ளதான் இது முக்கியமாக அங்க நடக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. கண்டிப்பாக இந்த உணர்வுகளை நம்ம வெற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஒருவேளை இந்த உணர்வு சம்பந்தமான விஷயங்களை நம்ம சவாலாக நினைக்காத போது நிச்சயமாக நாம் அதை கடந்து போகவே முடியாது. கண்டிப்பா இந்த சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே எப்படி இல்ல அப்படின்னா, எல்லாருமே அப்படின்னா அது யாருனாலும் சரி நிச்சயமாக நம்ம முழுமை பரிசுத்தம் இல்ல, நம்ம எல்லாருமே பாவிகளாகவே இன்னும் இருந்துட்டே இருக்கிறோம், இன்னும் முழுமையை நம்ம பரிசுத்தம் அடையல. சோ அப்படி இருக்கும் போது நிச்சயமாக இந்த உணர்வு எனக்குள்ள இல்ல, நமக்குள்ள இல்ல, நம்ம யாருமே சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு வடிவுல அது நமக்குள்ள இருக்கிறது நம்ம உணரணும் கண்டிப்பாக, இல்லையே நம்ம சொல்லவே முடியாது, உணரணும். ஏன்னா இது அனுமதிக்கப்பட்டிருக்குது சாத்தானுக்கு, விடுவானா? விடமாட்டான். நிச்சயமா அந்த உணர்வுகளை நம்மளை கொண்டு போவோம், ஆனா இந்த உணர்வுகளை இந்த சவால்களை நம்ம ஜெயிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். நிச்சயமாக அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சூழ்நிலையில அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி எப்படி இந்த சவால்களை நாம் எதிர்கொள்றது, இந்த உணர்வுகளை நாம் எப்படி வெற்றி கொள்றது? வரும் சிந்தையில நமக்கு அநேகம் வரும், ஆனால் இதை நம்ம வெற்றி கொள்ளணும். எப்படி வெற்றி கொள்ளலாம்? இந்த ஒரு சூழ்நிலை நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை அவர் எதிர்கொண்டார், நம்ம கூட எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இப்ப தேவன் நமக்கு அனுமதிச்சிருந்தா கூட அதை நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படி? சோ கர்த்தர்கிட்ட நம்ம எப்படி கற்றுக்கொள்ளலாம் பார்க்கும் போது அங்க கெத்செமனே தோட்டத்துல இருந்து அந்த அரண்மனை வரைக்கும் நடந்த விஷயங்கள் தவிர அதுக்கப்புறம் அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே சிலுவை சுமந்துட்டு கல்வாரி வரைக்கும் அவர் போகக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம இதை கவனிக்கலாம். ரொம்ப ஆழமா இந்த விஷயங்கள் நம்ம வந்துட்டு கவனிச்சோம்னா புரியும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்க கர்த்தர் என்ன எப்படி அதை எதிர்கொண்டு அதை எப்படி அவர் பார்த்தார். நிச்சயமாக நமக்கு தெரியும் அவருக்குள்ள அந்த மாதிரி வெறுப்பு உணர்வோ அந்த மாதிரி பகுமை உணர்வோ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து பார்க்கணுமே முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை நிறைந்ததெல்லாம் அந்த தெய்வீக அன்பு தான் அங்க இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சத்ருவாகிய அந்த யூதாஸ் மேல கூட அவருக்கு கடைசி வரை அந்த அன்பு இருந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம். வெட்டி விடவே இல்லை, கடைசி வரைக்கும் அந்த அன்பு அவர் மேல அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அந்த தெய்வீக ஒரு அன்பு. சோ இப்படிப்பட்ட இந்த அன்பு அந்த சிலுவை சுமந்துட்டு போற நேரத்தில் கூட எப்படி இருந்துச்சு அவருக்குள்ள பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அநேக அடிகள் அந்த பாடுகள் நம்ம இதெல்லாம் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி பார்க்கணும், அப்பதான் இதனுடைய ஆழம் நமக்கு புரியும். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் அந்த பாதையை கடந்து போகும் போது ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொருத்தர் மேலையும் அங்க கூடியிருந்த ஒவ்வொருத்தர் மேலையும் அவருக்கு இருந்த அந்த ஒரு சிந்தை எப்படி இருந்துச்சு. அடிச்ச வீரர்கள் வராங்க, நிந்தித்த வேதப்பாரர்கள் பரிசேயர் வராங்க, சில நேரத்துல அவரை விட்டு பின்வாங்கிட்ட ஜனங்களும் கூட வராங்க, கூட சீசர்கள் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில அவர் போய்கொண்டு இருக்கும் போது இப்ப அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. யாரையாவது ஒருத்தரையாவது அந்த நேரத்துல அவர் அந்த மாதிரி உணர்வுகளோட அல்லது கீழான ஒரு உணர்வுகளோட அவர் பார்த்தாரான்னு பார்க்கும் போது நிச்சயமாகவே இல்லவே இல்லைன்னு நம்ம பாக்குறோம். அவருடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, அந்த சூழ்நிலைகள் அவரு மைண்ட்ல வச்சுட்டு அவர் சுமக்கல, மாறாக அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களுடைய அந்த பலவீனம் அதுதான் அவருடைய கண்ணு முன்னாடி இருந்துச்சு. சோ அந்த பலவீனத்துக்காக தான் அவரு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்க பாரத்தோட அங்க நடந்துட்டு இருந்தாரு நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்ப இன்னைக்கு இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தை நம்ம என்ன பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஏற்ற தாழ்வுகள், பலத்துல பலவீனத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகள். சோ என்னைக்குமே அது இருக்கும், இந்த ஒரு பேலன்ஸ் பண்ணித்தான் நம்ம போக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா இதுதான் இந்த ஓட்டத்தினுடைய பியூட்டி, ஒரு அழகு நம்ம வந்து சொல்லுவோம், இதுதான் அழகு. சோ இதை கடந்து போகணும், இதை எதிர்கொள்ளணும், இதுதான் அழகு. பலவீனர்களை மனதார தாங்கணும், அது அழகு. அதே போல பலவீனர்கள் கூட ஏற்ற சமயம் வரும்போது அந்த ஒரு உள்ளவர்களுடைய அந்த அன்பு அவங்க புரியணும், அதை உணரணும், கண்டிப்பா உணர்வோம். ஏன்னா தேவன் அவருடைய ஆவி நம்ம கொடுத்திருக்கிறார், நிச்சயமா அதை உணர்த்தாமல் விடாது. ஒருவேளை அந்த சமிக்கையை நம்ம கவனிக்காம விட்டலாம், ஆனால் ஏதாவது ஒரு காலகட்டத்துல தேவன் அதை உணர்த்துவார் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக இந்த ஒரு அழைப்புக்கு வந்திருக்கிற நம்ம மத்தியில எல்லாருக்குமே எவ்வளவு நோக்கம் இருக்கு, ஒரே நோக்கம் இருக்குது. எத்தனை வகையான சிந்தைகள் இருக்குது, அநேக சிந்தைகள் இருக்குது, சோ அது வேற. ஆனால் இந்த ஓட்டத்தினுடைய சிந்தை ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது நமக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரே ஒரு நோக்கம் தான் நமக்குள்ள அங்க இருக்குது பாக்குறோம். அதே தான் அங்க அப்போஸ்தலருக்குள்ள இருந்துச்சு, அந்த ஒரே ஒரு சிந்தை அங்க இருந்தது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி இப்படி இருக்கும் போது இந்த ஒரு சிந்தை இந்த நோக்கம் இதெல்லாம் எதுக்காக தான். சரி ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சொல்ல முடியும், பிதாவுக்கு தேவனுடைய மகிமைக்காக. சரி நம்முடைய நோக்கம் எல்லாம் எதுதான், நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போது நம்ம எல்லாருடைய நோக்கம் எதுதான், ஒன்னே ஒண்ணுதான், பிதாவுக்கு தேவனுக்கு தேவனுக்கு நம்ம மகிமை சேர்க்கணும். நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தை செயல் என்ன எடுத்துக்கிட்டாலுமே அதுல இருக்கிற ஒரு மாபெரும் ஆழமான உன்னதமான விஷயம் இருக்குது, தேவனுக்கு மகிமை அங்க சேர்க்கணும். அதே சமயத்துல பார்க்கும் போது இந்த சத்தியத்திற்காக நிக்கணும் இல்லையா, அது எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு மாபெரும் வாஞ்சை வைராக்கிய நம்ம பார்க்கணும். இதெல்லாமே நமக்குள்ள ஒன்றாக இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, ஆனால் எப்படி இந்த ஒரு ஏற்ற தாழ்வுகள், சோ அங்க ஏன் இப்படிப்பட்ட நிலை அங்க அனுமதிக்கப்படுது நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி சிந்தைகளை இருக்கிறவங்கள நிச்சயமா அசைக்க முடியறது இல்ல, வேற எந்த வகையில இவங்களை நாம் வேறுபடுத்த முடியும். சோ இதுதான் சாத்தானுடைய திட்டமாக ஒரு வஞ்சனையாக இருக்குது சகோதர சகோதரிகளே. நாம் இதை ஆழமாக உணர்ந்த சனங்களாக இப்ப கடந்து போக வேண்டியது இருக்கிறோம். கண்டிப்பா இந்த ஒரு காரியத்திற்கு நம்ம எப்பயுமே இடமே கொடுக்க கூடாது. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நம்ம இடத்துல ஒரு முக்கியமான வேத வார்த்தை அங்க நிறைவேறி வருகிறது. இந்த நாட்களில வசனம் படிக்கலாம், ரோமர் 15:1 மற்றும் 7 இதனுடைய ஆழம் என்ன பார்க்கும் போது, நீங்க இந்த 14:5 இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கொரிந்தியர்களின் நிருபங்களுக்கு வித்தியாசம் இருக்கு, இங்க எழுதின நிருபத்துக்கு இந்த ஒரு அதிகாரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா கொரிந்தியர்களுக்கு அதிகமாக அங்க பார்க்கும்போது உபதேசத்தின் அடிப்படையில, சில ஒழுங்குகளின் அடிப்படையில, சபையினுடைய ஒழுங்குகளினுடைய அடிப்படையில, சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில அங்கெல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஒரு 2 இங்க ரோமர்ல இந்த 14:15 நம்ம படிக்கும் போது சபையினுடைய ஒழுங்கு பத்திட்டோ அல்லது உபதேசத்தின் அடிப்படையிலோ அது வரதில்லை. மாறாக இது பலவீனத்தை நிமித்தம் வரக்கூடிய சில போராட்டங்கள் பத்தி அங்க எழுதுறார். சோ அந்த அதிகாரம் முழுக்க நீங்க பாத்துட்டீங்கன்னா சாப்பிடற விஷயம் பத்தி தான் அங்க எழுதிட்டு வருவார். சாப்பிடற விஷயத்துல நமக்கு ஏதாவது திவ்ய கட்டளை இருக்குங்களா? சாப்பிடற விஷயத்துல நம்ம சாப்பிடறோம் இல்லைங்களா சாப்பாடு? இந்த விஷயத்துல நமக்கு ஏதாவது திவ்ய கட்டளை இருக்கா? திவ்ய கட்டளை என்னன்னா இதை செய்யணும் அவ்வளவுதான். இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேவன் வைக்கிறதே இல்ல. செய்யணும்னா செய்யணும் அவ்வளவுதான், நிறைவேற்றணும்னா நிறைவேற்றணும் அதுதான். அதுக்கு மாற தேவன் எந்த சொல்யூஷனும் கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த அதிகாரத்துல சாப்பிடற விஷயம் பத்தி பேசும்போது இதே விஷயத்தை அங்க குறைஞ்சல கூட பேசுறாரு. சரி எப்படி பேசிட்டு வர்றாருன்னா, நீங்க சாப்பிட வேண்டாம், ஏன்னா உன்னுடைய பலவீனமான ஒரு சகோதரன் இருக்கும் போது அவனுக்கு பலவீனம் உண்டாகும்படி இல்லையா, அவன் பலவீனம் ஆகாத படிக்க நீ என்ன பண்ண வேண்டாம், நீ இதை சாப்பிட வேண்டாம் சொல்ற. இன்னொரு இடத்துல அந்த ஒரு கட்டளை பார்க்கும் போது இல்ல வச்சதெல்லாம் சாப்பிடு, அது ஒண்ணுமே இல்ல நமக்கு தெரியுமே, அது வெறும் விக்கிரம் தானப்பா, நீ சாப்பிடுங்க சொல்ற. சரி இப்படி இருக்கும்போது இதுல திவ்ய கட்டளை எது நம்ம சொல்ல முடியாது. இங்க திவ்ய கட்டளை அங்க வைக்கிறது இல்ல. நீங்க விஷயம் புரிஞ்சிட்டீங்களா? திவ்ய கட்டளைனா என்ன? சில ஒழுக்கத்தின் அடிப்படையில இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு வித்தியாசம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இங்க சாப்பிடுற விஷயத்துல பார்க்கும் போது இங்க திவ்ய கட்டளை இது நம்ம சொல்றது இல்ல, மாறாக இது அங்க இருக்கிற சூழ்நிலைகளுடைய அடிப்படையில வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரு பலவீனமான சகோதரன் அங்க இருக்கிறார், சத்தியத்துல அந்த ஆழத்துல உணர்வுல கொஞ்சம் குன்றிய ஒரு சகோதரன் இருந்தா, ஒரு சகோதரி இருந்தா, நீங்க அவங்க நிமித்தம் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அவ்வளவுதான். ஆனா இன்னொரு இடத்துல சொல்றார், விருப்பமா இருக்குதா சாப்பிடு அவ்வளவுதான், ஒண்ணும் விசாரிக்காத சாப்பிடு அவ்வளவுதான், எதுவும் கேட்க வேண்டாம் சாப்பிடு சொல்றாரு. சரி இங்க திவ்ய கட்டளை நம்ம இங்க எடுக்க முடியாது, மாறாக சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அதே சமயத்துல அங்க இருக்கிற தேவனுடைய பரிசுத்தவானுடைய நிலைமை புரிஞ்சு அந்த வேலையை நம்ம செய்யணும். இதுதான் அந்த ஒரு ஒழுங்கு அங்க கொடுக்கிறார். இந்த அதிகாரம் நீங்க முழுக்க வாசிட்டு வந்தீங்கன்னா அந்த பலவீனத்தின் அடிப்படையில வரக்கூடிய அந்த வித்தியாசங்கள் காட்டிட்டு வர. அப்ப கண்டிப்பா இந்த பலவீனங்கள் அடிப்படையில வரக்கூடிய வித்தியாசத்திற்கு நம்ம முழுக்கத்தனமா இப்படி நிக்கவே முடியாது. இல்ல வசனம் இப்படி இருக்குது அங்க ஒண்ணு எப்படி சொல்றாரு, நான் இப்படித்தான் நிப்பேன் சொல்லவே முடியாது. சோ அந்த ஒரு வைராக்கியம் அந்த திவ்ய கட்டளைக்கு நம்ம காட்ட வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மத்தியில, அதாவது இந்த பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியில அந்த திவ்ய கட்டளை வச்சுட்டு நம்ம, அதாவது ஏதாவது ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு நம்ம நிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பில்லை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அங்க நம்முடைய அந்த அறிவு முதிர்ச்சி, அதாவது அந்த சத்தியத்தினுடைய அறிவு முதிர்ச்சியில அந்த விஷயங்கள் நடைபெறணும். ஒருவேளை அந்த பலவீனமான சகோதரன் இருந்துட்டா செய்யாதீங்க அவ்வளவுதான், இல்ல வாய்ப்பு இல்ல ஒருவேளை எதுவுமே நீங்க விசாரிக்க வேண்டாம் சாப்பிடணும் சாப்பிடுங்க அவ்வளவுதான். சோ அங்க ரெண்டு விஷயங்கள் அங்க கொடுக்குறோம், அந்த சூழ்நிலை வித்தியாசம் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்கிறோம். சோ இந்த ஒரு அடிப்படையில இந்த விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதே சமயத்துல 7 அதுலயே வாசிங்க, ரோமர் 15:7 பாருங்க அவ்வளவுதான். சோ இங்க பலவீனம் இருக்குது, ஆனா நீங்க என்ன பண்ண வேண்டாம், பலவீனத்தை முன்னாடி வச்சுட்டு அவங்கள அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க பாக்க வேண்டாம். மாறாங்க நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளும் பலவீனர்களா இருந்தோம், ஆனா பலவீனர்களா இருந்த நம்மளை கிறிஸ்து எப்படி பார்த்தார்? மறுபடிய வசனம் வாசிக்கலாம் அதையே பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்க நம்முடைய கர்த்தர் நம்மளை எப்படி ஏத்துக்கிட்டார் பாருங்க, எப்படி ஏத்துக்கிட்டாருன்னா நம்முடைய பலவீனங்களை பாராமல், நம்முடைய இந்த அழுக்கு பாவ நிலையை பாராமல், தேவன் நிமித்தமாக அவருக்கு மகிமை உண்டாக நிமித்தமாக அவருடைய ஜீவன் கொடுத்து நம்மளை நீதிமான்களாக்கி நம்முடைய முழு பாவத்தை அங்க நீக்கி நம்மளை அங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போலதான் நம்ம கூட இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த பலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல நின்றுட்டு பாக்கணுங்கிற அவசியம் அங்கே இல்ல. ஏன்னா வேத வார்த்தைகள் அப்படித்தான் இருக்குது. அவங்களுடைய பலவீனங்கள் நிமித்தமா நம்ம அவங்களை எந்த விதத்திலையுமே அங்க ஒதுக்கி விடுறது அங்க நியாயமே இல்ல. அதாவது இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்போ இந்த பலவீனம் இருக்கும் போது சகோதர சகோதரிகளை அங்க நமக்கு இருக்கிற திவ்ய கட்டளை என்ன? இந்த பலவீனர்களை பார்க்கிற விஷயத்துல நமக்கு இருக்கிற திவ்ய, அதுல திவ்ய கட்டளை இருக்குது. சோ அந்த திவ்ய கட்டளை என்னன்னா தாங்குங்க, அவ்வளவுதான். பலவீனமா இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தாங்குங்க, அவ்வளவுதான். ஒருவர் ஒருவர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான் விஷயம். சோ இதுதான் திவ்ய கட்டளை. இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அங்க சொல்றதே இல்ல நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு திவ்ய கட்டளை இதுல இருக்கு நம்ம பாக்குறோம். அப்ப இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சனங்களாக இருக்கிறோம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திவ்ய கட்டளை இருக்கும் போது அந்த கட்டளைக்கு விரோதமாக, அதாவது இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லணும்னா இருள். சோ இருள் நம் முன்னாடி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? பரவாயில்ல, பலவீனமான சகோதரன் அப்படி சொல்லிட்டார், இப்படி பண்ணிட்டார், பார்க்க முடியுமா? இப்ப திவ்ய கட்டளை நீங்க புரிஞ்சுட்டுங்களா? புது சிருஷ்டினுடைய ஒழுங்கு, புது சிஷனுடைய பிரமாணம், சோ புது சிஷனுடைய அமைப்பு. சோ இதுக்கு திவ்ய கட்டளை எங்க கொடுக்கிறார் தேவன்? ஒரு புது சிஷ்டி இப்படித்தான் இருக்கணும். சோ ஒரு மிலிட்டரியில் நம்ம பார்க்கும் போது ராணி வீரன் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல நான் இப்படி கூட இருப்பேன், வெளியே போ சொல்லிடுவாங்க. சோ இதுதான் திவ்ய கட்டளை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த அமைப்புக்குள்ள நம்ம இருக்கும் போது இந்த அமைப்புக்கு திவ்ய கட்டளை இருக்குது. சோ அந்த திவ்ய கட்டளைக்கு விரோதமாக வரும்போது அங்க நம்ம வந்துட்டு பரவாயில்ல பலவீனம் சகிச்சுட்டு நம்ம போக சொல்லி அங்க எங்கேயுமே வசன பகுதிகள் இல்ல. அங்க வரும்போது நீங்க எப்படி நிக்கணும்னா சமட்டி எடுத்து அந்த ஒரு இருள் ஓடுற மாதிரி அங்க ஒளி வீசுகிற ஜனங்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பலவீனம் அதாவது திவ்ய கட்டளைக்கும் திவ்யம் இல்லாத அந்த கட்டளைக்கும் நம்ம சரியா அர்த்தம் புரிஞ்சிடணும். அப்ப ஏன்னா இது எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா இது தனிப்பட்ட ஒருவருடைய பலவீனம். என்ன, நம்ம எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறோம்? எல்லாரும் தேவனுடைய பார்வையில பலவீனமா தான் இருக்கிறோம். அப்ப பலவீனர் இன்னொரு பலவீனரை அங்க தாங்கணும். அதுதான் நமக்கு திவ்ய கட்டளையாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இதே அந்த ஒரு பலவீனம் சத்தியத்தின் நிமித்தமாக வரும்போது அங்க நம்ம சகிக்க முடியாது. நிச்சயமாக அங்க நாம் எடுக்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த பலவீனர்கள் கூட ஒரு காலத்துல ஒரு சமயம் வரும்போது தங்களுடைய அந்த பலவீனத்தை உணர்றதுக்கு ஒரு மாத்திரம் வாய்ப்பு கூட அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவனுடைய நீதிக்கு நாம் எல்லாருமே கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அதே சமயத்துல அந்த நீதியினுடைய குணலட்சணங்கள் நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம பாக்குற விஷயம் எதனுடைய அடிப்படையில்னா இந்த குணலட்சணங்கள் அடிப்படையில தான் இந்த பார்க்கணும். சோ அந்த குணலட்சணங்கள் அடிப்படையில சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த பலவீனர்களை நம்ம தாங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அங்க இருக்கு நம்ம பாக்குறோம். இது நம்முடைய கர்த்தர் கூட சொல்லிருக்கிறார் பாருங்க. இந்த பலவீனத்தை நிமித்தமாக வரக்கூடிய அந்த பலவீனத்தை நம்ம தாங்கிறது, பலவீனரை தாங்கிறது. சோ அங்க கர்த்தரை எப்படி சொல்லிருக்கிறாருன்னா மத்தையில நம்ம வாசிக்கும் போது நீங்க ஒருவரவங்களை பாருங்க வசனப்படுங்க. மத்தைய 5:39 இது திவ்ய கட்டளை. செய்தி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ இங்க ஒரு மறைந்திருக்கிற அந்த விஷயம் என்னன்னா ஒருவனும் நீங்க தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். அதே சமயத்துல அந்த ஒரு பலவீனமானவங்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கட்டும், எது வேணா இருக்கு, இதனுடைய அவசரத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். அதனால நம்ம நேரடியா போறோம். அப்போ அந்த மாதிரியான பலவீனமானவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பலவீனத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சகிச்சுக்கோங்க, சகிச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல பாருங்க அப்போஸ்தலர் பவுல் இதே விஷயத்தை எப்படி சொல்றாரு, 1 Corinthians 6:7.
நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து
பாருங்க. இது பலவீனத்தை நிமித்தமா வரக்கூடிய இந்த 6 நீங்க படிச்சீங்கன்னா அங்க பலவீனம் பத்திட்டு பேசுற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலவீனம் பத்திட்டு அங்க பேசிட்டு வரோம். சரி, இந்த பலவீனத்தின் நிமித்தமா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதை முன்னாடி வச்சுட்டு நீங்க நிக்க வேண்டாம். முன்னாடி வச்சு நிக்க வேண்டிய வேற விஷயம் இருக்குது. ஆனா இது நீங்க முன்னாடி வச்சு நிக்க வேண்டாம், நீங்க இதை எப்படி பாக்கணும், என்ன பண்ணுங்க, இத என்ன பண்ணுங்க, அவ்வளவுதான் சகி. இதுதான் திவ்ய கட்டளை நம்ம பார்க்கணும். இது சகிக்கணும். இது நம்ம எல்லாரும் மேல விழுந்த மிக முக்கியமான ஒரு கடமை கட்டளை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இதே சமயத்துல சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு கெட்டு போகும் போது, இந்த புது சிஸ்டம் அமைப்புக்குள்ள ஒரு ஒழுங்கு கெட்டு போகும் போது இதை எப்படி பார்க்கணும், அந்த விஷயம் பாருங்க எப்படி கொடுக்குற. 1 Corinthians 5:2. பாருங்க இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அங்க குறைந்த சபையில விபச்சாரம் இந்த மாதிரி அங்க இருந்துச்சு, ஒரு ஒழுங்கையும் நம்ம எங்க இருந்தது நம்ம பாக்குறோம். சோ அது ஒரு திவ்ய கட்டளை. சோ இந்த திவ்ய கட்டளைக்கு மாறாக அந்த சபையில நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அப்போஸ்தல் பவுல் எப்படி கொடுக்கிறார், அந்த கட்டளை எப்படி இருக்குது பாத்தீங்களா, பாருங்க அந்த கட்டளை கத்தி மாதிரி அப்படி நிக்குது. சோ அதுதான் விஷயம், அதுதான் நம்ம அந்த சபையில இருக்கிறவங்க செய்யணும். இது திவ்ய கட்டளை, இது நம்ம கண்டிப்பாக செய்யணும் சகோதர சகோதரிகளை. கண்டிப்பா சபையில் அந்த ஒழுங்கை கெட்டு போகும் போது அங்க நம்ம வந்துட்டு அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா பலவீனம் வரும்போது, அந்த பலவீனம் இது வந்துட்டு பலவீனம் கிடையாது, திவ்ய அந்த ஒழுங்குக்கு நேர் எதிரான ஒரு விஷயம். சோ இதுக்கு பேர் என்னன்னா துணிகரம். வேதத்துல பார்க்கும் போது அது துணிகரம் நம்ம பார்க்கிறோம். துணிகரத்துக்கு தேவை நாங்க இடம் கொடுக்கறது இல்ல, வெட்டணும்னா வெட்டணும், அதுதான் அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் சில இடத்துல நம்ம கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. சில இடத்துல அவரு ஆடு போல இருப்பார், எவ்வளவு சாந்தமா இருப்பார், எவ்வளவு பேசுவாரு பரவாயில்ல, அந்த ஜனங்கள் அவரை எப்படியோ ஏதாவது பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப சாந்தமாயிடுவார், அவங்கள எதுவும் கூட சொல்லவே மாட்டார். ஆனா சில நேரங்களில அவருடைய அந்த ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா சிங்கம் மாதிரி இருக்கும், இப்படியே நிப்பார், பயங்கரமா அப்படி வயிறு வைராக்கியத்துல அங்க நிப்பார். சோ ஆட்டு போல நிக்கணும் எங்க, சோ பலவீனர்களை தாங்குற விஷயத்துல சிங்கம் போல நிக்கணும் தேவனுடைய திவ்ய கட்டளைக்கு அந்த ஒழுங்கு முறைக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. கடைசியா நம்ம ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம், ரோமர் 15:5-6. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, பாருங்க இந்த ஒரு முதல் வசனம் நம்ம பார்க்கும்போது 5 பார்க்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஆனா நமக்குள்ள என்னதான் சிந்தை இருக்குது, ஒரே சிந்தை, ஒரு மனம் இருக்குது. எந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு சிந்தை இருக்குது, நம்ம அதை மறக்கவே வேண்டாம். சோ இந்த ஒரு சிந்தைக்கு எதிராக எதையும் நம்ம அனுமதிக்கிறதே இல்லை. சோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எந்த ஒரு பகமையுணர்வும் வெறுப்புணர்வும் அவசியமே இல்லாத ஒண்ணு. சோ ஒரு வேலை அப்படி வருதுன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ண வேண்டும், அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும், சாத்தானுடைய வஞ்சனை அந்த இடத்துல அறிந்தவர்களாக தூக்கி எறியணும், வெட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளை. அந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம பாக்குறோம் தொடர்ந்து வாசிங்க, பாருங்க கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே. அப்ப இந்த விஷயத்துல கூட நம்ம கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக அங்க இருக்கிறார் நம்ம பாக்குறோம். பாருங்க இது ஏக சிந்தையுள்ளா, இப்ப கிறிஸ்தனுடைய மாதிரியில ஏக சிந்தையுள்ளார் எப்படி இருந்தார் அப்படி பார்க்கும் போது தன் கூட இருந்த 12 எப்படி இருந்தாங்க, ஏக சிந்தையுள்ளவர்களாக இல்ல. ஆனா இவர் அவங்களை எப்படி பாக்குறாரு. சோ இதுதான் அங்க கர்த்தருக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து வாசிங்க, ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட அநேக பலவீனங்கள் இருக்கலாம் பரவாயில்ல, திவ்ய ஒழுங்குக்கு மாறாக இல்ல, மற்றபடி நம்முடைய பலவீனத்தை நிமித்தமாக. திவ்ய ஒழுங்கு இருந்துச்சுன்னா அங்க ஆடு மாதிரி தான் நிக்கணும், அதுல எந்த ஒரு அங்க ஆல்டர்னேட்டிவே நம்ம வைக்கவே கூடாது. கண்டிப்பா இப்படித்தான் செய்யணும்னு அப்படித்தான் செய்யணும். ஆனா அது நம்ம மெத்தான் தெரியாது எப்படி நம்ம செய்யணும், அது நமக்கு இன்னைக்கு பாடம் இல்ல. ஆனா மாறாக இந்த ஒரு பலவீனங்கள் நிமித்தமாக வரக்கூடிய இந்த பிரிவினைகளில் நம்முடைய சோறுகளில இந்த மாபெரும் ஆபத்து காலத்துல நம்ம ஒரு மனதோடு உறுதியோடு ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கணும், இதை கடந்து போகணும். கடந்து போகணும்னா நிச்சயமா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஒரு மனப்பட்டவர்களாக, ஒரு குடும்பமாக இந்த ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கடந்து போகணும். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதுல நம்ம தவறும் போது நிச்சயமா இந்த ஆபத்து காலத்துல நம்ம விழுந்துடுவோம், மிகப்பெரிய வஞ்சனைக்குள்ள நம்ம மாட்டிடுவோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா திவ்ய ஒழுங்கு நம்ம பார்க்கும் போது ஒருவரை ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, தாங்குங்கள், அவ்வளவுதான். பலவீனர்களை நம்ம சகிச்சுதான், அந்த பலவீனத்தை நம்ம சகிச்சுதான் போக வேண்டியது இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இந்த சிந்தையோடு நாம் இனிவரும் காலங்கள்ல கடந்து போக நம் யாவருக்கும் நம்முடைய அன்பின் தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய கர்த்தர் மூலமாய் இன்றைக்கு வார்த்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் மூலமாய் நம்முடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.